திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
குறைந்து போகிறது, குறைந்து போகிறது. அப்படி இடைவெளியிலே ஒரு 30 வருஷம் வச்சிருந்தேன். அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை கடவுள் தான் தருகிறார். அந்த உண்மையை உணர்வதற்கு இயற்கையாகவே ஒரு அறிவு இருக்க வேணும். அதோடு ஞான நூல்கள் ஞானிகள் தொடர்பு இருந்தால் அந்த உண்மை வளரும். அந்த முறையிலே தேவர்கள் என்று சொல்லுகிற நமக்கு மேலே உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், அவர்களுக்கு செல்வமும் பலமும் ஆயுடும் அளவில்லாதது தேவர்களுக்கு. இப்ப நம்மை விட மந்திரிகள் எவ்வளவு பலமுடையவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நம்ம சாதாரணமா இருக்கிறோம், மந்திரிகளுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது அந்த பதவியினாலே. பதவி தீர்ந்து போச்சுன்னா பலம் குறைஞ்சு போகும், அப்புறம் நம்ம குறைதாவுங்களும். அதே போலத்தான் தேவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் பதவியில இருப்பார்கள், அப்புறம் பழையபடி அந்த பதவி தீர்ந்து போச்சு, அந்த லைசன்ஸ் தீர்ந்து போச்சுன்னா பழையபடி அவங்க புதுப்பிச்சாகணும். அதனாலதான் திருப்பல்லாண்டுல தேவர்களை வந்து சில்லாண்டில் சிதையும் சிலதேவர்னார். சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமே என்பது திருப்பல்லாண்டு. அதனாலே அந்த தேவர்களுக்கும் சிவபெருமான் தாயாக இருந்து உதவுகிறார். வானகத்தமரர் தாயே போற்றி என்று வணங்குகிறார் மாணிக்கவாசகர். வானகத்தில் இருக்கின்ற அமரர்களுக்கு தாயாக இருக்கிறார். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. பார் என்பது பூமி, அதன் பிறகு அடுத்த போல இருப்பது நீர், அப்புறம் தீ, அப்புறம் வழி காற்று, அப்புறம் விழி ஆகாயம். இப்படி பூதங்கள் ஐந்து. இந்த பூதங்கள் ஐந்துதான் உயிர்களுக்கு எல்லா வகையிலும் ஆதாரமாக இருப்பது. நம்முடைய வாழ்வே பூதத்தில்தான் இருக்கு. பூதம்னா இந்த மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, வாயு. நாம் சஞ்சரிக்கிறது ஆகாயத்துல, நடக்கிறது எல்லாமே பூமியில, நடக்கிறது எல்லாமே பூமியில தான். அதற்கு மேல அக்னியும் சலமும் இடையில நமக்கு பண்ணுகிற உதவி கொஞ்சம் இல்ல, அது இல்லையனா உசிரே இல்லை. அதுக்கு மேல காற்று, காற்று இல்லையானா வாழ முடியாது. அக்னி இல்லையானாலும் வாழ முடியாது, நீர் இல்லையானாலும் வாழ முடியாது. இப்படி ஒவ்வொரு பூதங்களும் நமக்கு அவசியமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையே பூதத்துலதான் இருக்கு. ஏதாவது ஒரு பூதம் வந்து நிலை கலங்குச்சுன்னா வாழ்க்கை கலங்கி போகும். ஏதோ ஒரு பூதம் வந்து அது முறையாக இல்லாம அது கோபிச்சதுன்னு வச்சுங்களேன், அப்படி சொன்னா போயிடும். ஒரு பூதம் கோபிச்சதுன்னா நம்முடைய வாழ்வு குளோஸ் பூகம்பம் பூமி, அது என்ன சொல்றது பூ கம்பம், கம்பம்னா நடுக்கம் பூகம்பம், அது கோபிச்சுன்னு வச்சுக்கோ நம்ம ஊருக்கெல்லாம் வராது. அதுதான் இருப்போல வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அதே போல அக்னி, அதே போல காற்று சண்டமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு பூதங்களும் நமக்கு உதவியாக இருக்கிறது. இதையெல்லாம் சிவபெருமான் கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கிறார். நல்ல விளங்குத, பூதங்களை எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இருக்கு. இல்லையானால் அது இஷ்டம் போல ஏதோ வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, உலகம் உயிர்கள் வாழாது. அதனாலதான் பூதங்கள் எல்லாவற்றிலும் அவன் இருந்துகிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பூதங்கள் தோறும் நன்றாய் எனி நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்படுவோர்னு திருப்பலி அடிச்சிருக்க சொல்றாரு. பூதங்கள் தோறும் அவன் இருந்துகிட்டு இருக்கான். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா தான் ஆகா கடவுள் இப்படி எல்லாம் நமக்கு உதவி செய்தாருன்னு அந்த உண்மை விளங்கும். சாதாரணமானவனுக்கு எப்படி விளங்கும், விளங்காது. பூதங்கள் தோறும் இருக்கிறாருங்கிற, மண்ணில் இருக்கிறான், தண்ணீர்ல இருக்கிறான், நீர்ல இருக்கிறான், நெருப்புல இருக்கிறான், காற்றுல இருக்கிறான், ஆகாயத்துல வானாகி மண்ணாகி வழியாகி உளியாகி ஊனாகி உயிராகி என்றுங்கிறதும் அந்த குறிப்பு தான். ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் சுந்தரம். இப்படி எல்லாவற்றிலும் இருந்து அந்தந்த பூதங்களே ஒரு குதிரைக்காரன் மேலே இருந்து தன்னுடைய அந்த குதிரையினுடைய வேகத்தை எல்லாம் தன்னுடைய கைக்குள்ள வச்சிருப்பது போல, குதிரை அது வேகத்துக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, இஷ்டம் போல போச்சுன்னு வச்சுக்கோ, அது போல எல்லா பூதங்களையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுருக்கான் சிவபெருமான். அந்த பூதங்களிலே இருக்கின்ற தன்மாத்திரைகள்னு சொல்றது, சுவை ஒளி ஊரு ஓசை என்று சொல்லப்படுவது தன்மாத்திரைகள்னு சொல்றது. சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று ஐந்து, அதை புலன் என்றும் சொல்லுவது, அதை புலன் என்றும் சொல்லுவது. அப்படிப்பட்ட அந்த புலன்கள் ஒவ்வொரு பூதங்கள்லயும் மண்ணிலிருந்து ஆகாய வரையில் ஒன்றொன்றாக குறைந்து கொண்டு வரும். ஆகாயத்திலிருந்து ஒன்றொன்றாக ஏறி கொண்டு வரும். ஆகாயத்துல ஒன்று, காற்றிலே இரண்டு, நெருப்பிலே மூன்று, நீரிலே நான்கு, மண்ணிலே ஐந்து. மண்ணின் ஓரை குணமாயி வதிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியின் எண்ணும் இரண்டு குணமாய் ஏவான் வானிடை ஒன்றா அண்ணல் எவன கடவதியா அன்பிச்சரணம் அடைகின்றான் என்பது விநாயகபுரன். மண்ணின் ஊராய் குணமாகி வதிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியின் எண்ணு இரண்டு குணமாய் ஏவான் எவன் வானடை ஒன்றாம் அண்ணல் எவன கணபதியா அன்பிச்சரணம் அடைகின்றான் என்பது விநாயக புராணம். அதனாலே மண்ணிலே அஞ்சு ஆக இருக்கிறார். சுவை இருக்குது, ஒளி இருக்கிறது, ஊர் இருக்கிறது, ஓசை இருக்கிறது, நாற்றம் இருக்கிறது மண்ணில. தண்ணீரிலே எல்லாம் இருக்காது, நாற்றம் இருக்காது, நெருப்புல சுவை இருக்காது, ஊரு ஓஷ ஒளி இருக்கு. ஊரு ஊருன்னா அது படுவது தெரியும், ஊரு ஓஷ எரியும் போது பார்க்கணும், ஓஷ ஓஷ ஒளி ஒளிதான் அது இயல்பாக நன்றாக தெரியும். அதே போல காட்டிலே ஊரும் ஓசையும் இருக்கும், சுவை இருக்காது, ஒளி இருக்காது, நாற்றம் இருக்காது, ஊரும் ஓசையும் இருக்கும். ஆகாயத்துல ஓசை மாத்திரம், ஆகாயத்துல ஓசை மாத்திரம். இப்படி ஒவ்வொரு பூதங்களிலேயும் இப்படி சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற இந்த ஐந்தையும் அமைத்து வைத்திருக்கிறார். அப்படி அந்த அமைத்து வைக்கவில்லையானால் அந்த பொருளால உயிரெடுக்கு பலன் கிடைக்காது, அந்த பொருளால உயிரெடுக்கு பலன் கிடைக்காது. அதை திருவண்ணாமலையில் கூட சொன்னார் அல்லவா, நீரில் இன்சுவை நிகழ்ந்து தண்ணீர்ல சுவை இல்லைன்னு வச்சுக்கார், அது சாப்பிட முடியுதா? தண்ணீர்ல சுவையை வச்சிருக்கிறான் சாப்பிட, ஆக தண்ணி அருமையா இருக்கு. அது பெரிய ஒரு இடத்துல பல இடங்கள்ல சொல்றார், சங்கரந்தன் இன்னொரு போல் தண்ணீரின் சுவையா இருக்குங்கிறார். பூதங்களிலே உள்ள தன்மாத்திரங்களாகும்ங்கிறார். அதுதான் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று பேசு. அதனாலே கடவுள் உயிர்கள் வாழ்வதற்காக எவ்வளவு உபகாரம் பண்ணி இருக்கிறான் என்பது சாதாரண அறிவுடையவர்களுக்கெல்லாம் வழங்காது. சாதாரண அறிவுடையவர்களா இந்த பூதங்களை உலகத்தை வந்து முதல்ல அமைப்பை உணர்ந்தானால் கடவுளை உணரலாம். அதனால உலகத்தை வச்சு திருவள்ளுவர் முதலான பெரியோர்கள் கடவுளை காட்டுகிறார். அகரம் முதல எழுத்தெல்லாம் என்று சொல்லி ஆதிபகவன் முதற்றே ஒழுங்கினார். அதனாலே பரமேஸ்வரன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், உயிர்கள் வாழ்வதற்காக அவனுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, அவனுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. அதனால உயிர்கள் வாழ்வதற்காக இத்தனை உபகாரங்களை பண்ணி இருக்கிறான். பூதமாக இருக்கிறார், பூதங்களிலே உள்ள தன்மாத்திரைகளாகவும் இருக்கிறார். சுவை ஒளி ஊரு ஓச நாற்றம் என்று வைந்தின் வகைதெறிவான் கட்டை உணவு என்பது கூட திருக்குறள். ஆகையினாலே இப்படி பூதங்கள் ஐந்திலேயே அவர் இருக்கின்ற திறத்தை சொல்லி அதற்கு மேலே அழிபவர் உள்ளத்து அமுதியை போற்றி. அழிபவர் என்றால் உருகுகின்ற மனமுடையவர், உருகுகின்ற மனமுடைய முருக சரவண மகளிர் அருவர்முலன் உகர்முரு முககுமர சரணமென அருள்பாடி ஆடிமுகம் மொழி குளர அழுதுதொழு உருகுமவர் விழியறிவி முழுகுவன் வருகவென அரைவுவி ஆடுவது என்பது திருவுகு. அப்படி பரமேஸ்வரனை எண்ணி உருகுதல், உருகுதல் என்பது நான் இந்த மாதிரி எல்லாம் உமக்கு உபகாரம் பண்ணுகிறாயே சுவாமி என்று உருகுதல், மனம் கணிதல், மனம் கணிதல் அதான் அழிதல். அழின்னு அந்த உலான, உலான அழி, அழி அல்ல அழியம் அல்ல அழி, அந்த உலான மக்கள் போன வார அந்த அழி. அழிபவர், அழிபவர் என்றால் உருகுகின்ற கனிந்த மனம், கனிந்த மனம். கனிமனத்தொடும் கண்களும் நீர்மல்லி புனிதனை பூவன் ஊரனை போற்றுவர் மனிதவரில் மனிதரில் தலையான மனிதர் என்கிறார் அப்பர் சுவாமி. அனுசயப்பட்டு அது இது என்னாதே, கனிமனத்தோடும் கண்களும் நீர்மல்கி புனிதனை பூவன் ஊரனை போற்றுவார் மனிதரில் தலையான மனிதரே அப்படின்வார் அப்பர் சுவாமி. அதனால கடவுளை நினைந்து உருகுதல், இத்தனை சொல்றாருல உபகாரம், கடவுள் செய்த உபகாரம் இத்தனை சொல்றாருல்லவா, இத்தனையே நினைச்சு பார்த்தா உருக்க வராதா என்றார் போல. அதனால இவ்வளவு உபகாரம் பண்ணி இருக்கிறாயே சுவாமி என்று சொல்லி பண்ணின உபகாரத்துக்கு உருகுதல், அப்புறம் அதுக்கு மேல நமக்கு வேண்டிய உபகாரத்துக்காக உருகுதல், பண்ணி உபகாரத்துக்காக உருகுதல், அதுக்கு மேல நம்ம தேவை நிறைய இருக்குல்லவா அந்த தேவைக்காக உருகுதல். ஆகவே அப்படி உருகுகின்றவர் உள்ளத்திலே அமுதமாக இருக்கிறார். அழிபவர் உள்ளத்து அமுதையே போச்சு, கனவிலும் தேவர்க்கு அறியாய் போச்சு. தேவர்கள் என்பவர்கள் கடவுளை நம்ம மாதிரி கும்பிட மாட்டாங்க, நம்ம மாதிரி கும்பிட மாட்டாங்க. அது எப்படின்னு கேட்டா, அவங்க அவசியமா இருக்கும் போது சாமி கிட்ட போய் அழுவாங்க, அவசியமா இருக்கும் போது. ஏதாவது இடையூறு வந்துருச்சுன்னா, அசுரர்கள் வந்து விட்டா, துன்பங்கள் வந்துட்டா, விட வந்துட்டா, அந்த வேலையில போய் சாமிய கும்பிடுவான், பூஜை கொண்டாடு சேர்ந்தாப்புல போடுவான், அதிகமா தோத்திரம் பண்ணுவான், அதிகமா தோத்திரம் பண்ணுவான். அதுவரையிலும் அவர்களுக்கு இருக்கிற சமீபியத்துல அழுந்தி முகத்துல அழுந்தி மகிழ்ந்து விடுவான், அளவில்லாத செல்வம், அளவில்லாத சுகம். இதை விட்டுட்டு சாமியும் போனதுன்னா மனசு வருமா? அளவில்லாத செல்வம் சுகம் இருந்தா சாமி வந்து கூட அவ்வளவு பெருசா தெரியாது, தெரியுமா? தெரியும். அதனாலே அவர்களுக்கு உருக்கமான மனம் இல்லாமையினாலே, இடையீடு இல்லாத வழிபாடு இல்லாமையினாலே, தொடர்ச்சியான வழிபாடு இல்லாமையினாலே அவர்கள் கனிந்து திருவுருளை வேண்டி எங்களுக்கு முத்தி வேணும் என்று விரும்பி தொழாமையினாலே அவர்கள் துன்பம் வந்த போது தொழுவது, இன்பம் வந்த போது மறப்பதுமாக இருக்க இருக்கின்ற காரணத்தினாலே கனவிலும் தேவருக்கு அறியாய் போற்றி. கனவிலும் தேவருக்கு அறிய அப்படி எழுதுவா வருகிறோம் இல்ல, அழுது தொழுது உருகு என்ற உணவு கூட ஜாமானி போற மாட்டேங்கிறான். சுந்தரர் சொன்னாரு, கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்ட வாணி குறைபடாம ஆடி பாடி அழுது நெக்கங்க அன்புடையாருக்கு இன்பம் ஊரி. இப்படி அழுது தொழுது உருகுன்றவனுக்கும் இன்பத்தை கொடுக்க மாட்டேங்கிறா சாமி. தேடி தேடி திரிந்தால் சித்த என்பால் வைக்க மாட்டேன், ஓடி போயில் பற்றுந்தாரின் உனகாந்தன் தெளிவு கிடைக்கவும் மாட்டேங்கிற கிடைக்கிறா அப்படியும் இருக்கிறேன் என்று சுந்தர சுவாமி இப்படி நயமா பாடினார். அதனாலே நம்மை போல தேவர்கள் இல்லை, அதனாலே தேவர்களை பழித்து விட்டான்னு கூட சொன்னார் பின்னால திருவாசகர். தேவர்களை பழித்து விட்டு மனுலகத்துல இருக்கின்ற நம்மை ஆழ்கின்றார். வான்பழித்து இம்மன்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல், இந்த ஒரு வரிக்கும் எத்தனை கூடி கொடுத்தாலும் கேட்டார். மனிதர்கள் தேவர்கள் இப்ப இவ்வளவு வித்தியாசம், ஒரு பரம தரித்திரனுக்கும் வந்து அரசனுக்கும் உள்ள வித்தியாசம், ஒரு பரம தருத்தன் ஆண்டிக்கு அரசனுக்கும் உள்ள வித்தியாசம், வேற தேவர்களுக்கு நம்ம ஆண்டி தேவர்கள் அரசர்கள். ஆனா அந்த அரசர்களை சிவபெருமான் பழித்து விட்டு மண்ணுலகத்துல இருக்கிற ஆண்டிகளா இருக்கிற நம்மளை ஆண்டு உள்ளார், ஆண்டிகளை ஆண்டு வான் பழித்து அவனுக்கு செல்வம் பெருசல்ல, யாருக்கு சிவனுக்கு செல்வம் பெருசல்ல, அவனுக்கு அன்புதான் பெருசு. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே அவன் வந்து குடி புகுறான் என்று உங்களுக்கு சொல்லு. செல்வம் அவன் சிவனுக்கு பெருசா தெரியுமா, நமக்கு தானே பெருசா தெரியும். முழுவதும் அவனுடையது, உலகம் முழுவதும் யாருது, சிவனுடைய. எல்லா முன்னுடைய எல்லா முன்னடிமையே எல்லா முன்னுடைய செயலே என்று பாடுகிறார் தாய் மனசு. அதனாலே செல்வா உள்ள இடத்துல அவனுக்கு பிரிய இருக்காது, அன்பு உள்ள இடத்துலதான் பிரியும், அன்பினில் விளைந்த ஆரம்பே என்பது. அதனாலே அப்படி கனவிலும் தேவருக்கு அறியாய் போற்று, நனவிலும் நாயிற்கு அமினி, கனவிலையும் அவர்களுக்கு தேவர்களுக்கு அறியவனாக இருக்கிற நீ, கனவிலையும் கனவிலையும் அறியவனாயிருக்கிற நீ, எனக்கு நினைவிலேயே வந்து அருள் பண்ணினாயே சுவாமி, சொப்பனத்துல கூட காண முடியாத சுவாமி எனக்கு சாகரத்துல வந்து அருள் பண்ணாயே அப்படி புரட்சிச்சமா அவருக்கு பண்ணதை அப்படியே சொல்றாரு. நனவிலும் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தூங்கி அதுல ஒரு நல்ல ஒரு புண்ணியம் இருந்து அந்த புண்ணியத்து மூலமா ஒரு நல்ல கனவு வந்து அதுல சாமிய கண்டு அடையப்பா சாமானியம் அல்ல, சாமானியம் அல்லாது அது கந்த புராணத்துல ஒரு சயந்தன் கனவு காண்படலும் நூற்றெட்டு யுகம் சரியில கிடந்து இரவும் பகலுமா அழுது 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 சுவாமியை தோத்திரம் பண்ணி 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 பல காலம் சிறைக்குள்ள கிடந்து காலில தெலும்பு கையில தெலும்பு அடி இடி அடாடாடாடாத எல்லாம் சிவத்ரோகம் காரணம் தக்கன் ஜாகத்துக்கு போன அந்த அப்படி அழுது ஒரு நாள் கனவுல சுவாமி காய்ச்சி பத்து நாளையில உன்னுடைய சிறை அறிவிக்கிறேன் அப்படின்னு முருகன் காய்ச்சி காய்ச்சி கொடுத்துட்டு உடனே. அதனாலே தேவர்களுக்கு கனவிலையும் அறியவனாயிருக்கிற சுவாமி எனக்கு நினைவிலேயே வந்த அருள்மொழினாயேசுவன் சேவடி தீண்டினாய் சிவனன்று நான் தேறினேன் யாருக்கு செய்யாத அருளை செந்தடல் துறை திரும் மேனி காட்டினாய் திருப்பெரும் துறையுரை கோயில் காட்டினாய் அந்தனாவதும் காட்டி வந்து ஆண்டாய். அந்த குறிப்பை நனவிலும் நாயேற்கு அருள் தகுதியே இல்லாத எனக்கு நனவிலும் நாயர்க்கு அருளினை போற்றி இடை மருதுரையும் எந்தாய் போற்றி. இடை மருது என்பது திருவிடை மருது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம். நம்முடைய சிவத்தலங்கள் எல்லாம் அளவில்லாத பெருமை உறுதி, அளவில்லாத பெருமை உறுதி. தானே தோன்றிய சிவலிங்க உடையது சுயம்புலிங்கம் சொல்லு, தானே தோன்றிய சுயம்புலிங்கத்தை உடையது. அதுக்கு மேல தேவர்களால பிரதிஷ்ட பண்ணப்பட்டது, அதற்கு மேல பார்வதி பிரதிஷ்ட பண்ணது, விநாயகர் பிரதிஷ்ட பண்ணது, முருகன் பிரதிஷ்ட பண்ணது, திருமால் உண்டு பண்ணியது, பிரம்மன் உண்டு பண்ணியது, இந்திரன் அப்படி இருக்குப்பா, எல்லாம் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணியிருக்கான். சிவன் யாரையும் உண்டு பண்ணி அவர் ஒருத்தரையும் பூஜை பண்ணாம சிவனை எல்லாரும் உண்டு பண்ணி பூஜை பண்றாரு. அதனாலே நம்முடைய தலங்கள் எல்லாம் அவ்வளவு பெருமை கொடுக்கு. அதுக்கு தல புராணங்கள் இருக்கிறது, தேவாரம் இருக்குது, திருவாசகம் இருக்குது, வடமொழியில் ஊழல் இருக்கிறது, எத்தனையோ அருளாளர்கள் வந்து பாடியது சான்றுகள், எத்தனையோ அதிசயங்கள் அத்தனையும் உடையது நம்முடைய சிவத்தலங்கள். மற்ற தலங்களுக்கு எல்லாம் அது மாதிரி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலங்களிலே ஒன்று திருவிடை மருது. அது மூன்று மருது, இடை மருது, தென்மருது, வடமருதுன்னு மூன்று. மல்லிகார்ச்சனை என்கின்ற ஸ்ரீசைலம் வடமருது, தென்மருதுன்னு திருப்பத்தூர் கிட்ட இருக்கிறது ஒன்று, இது இடை மருது. அதனால திருவிடை மருதூர் என்பது வரகுடபாண்டியன் இருந்து நிறைய பணி செய்து இருக்கிறான். அது வந்து அளவில்லாத பெருமை உருந்தியதுப்பா திருவிட மருது. மூவர் தேவாரம் உடையது, திருவாசகம் உடையது, அருணகிரிநாதர் பாடல், பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் இருந்து மேல கோபுர வாசல்ல கீழே கோபுர வாசல்ல இருந்து தவம் செய்தது. இன்னும் எண்ணில்லாத பெருமைகளை உடையது. வரவண வாட்டி எனக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்து அந்த தோஷம் உனக்கு திருவிடமுருகூர் போனா திருமுன்னு மதுரையில சொல்லி அவன் இங்க வந்து இருந்து திருப்பணி செய்து பக்கத்துல தனியா ஒரு கோயில் கட்டி அதுல மீனாட்சி சுப்பலிங்கம் சாமி பிரஸ்தான் பெரிய கோயிலுக்கு அந்த வடபுறமா அது மீனாட்சி சுப்பலிங்கம்னா பிரஸ்தனுக்கு வரவண பாண்டியன் கட்டியிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம் வரவண பாண்டியனுடைய சிவபக்தி அளவில்லாத அளவு இல்லாத வரவணன் ராஜா பாண்டியராஜ் அவனுடைய பத்தி சொல்ல முடியாத பத்தி தவளகத்தனத பார்த்து அது வந்து சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லுதோன்னு சொல்லி காசும் பொண்ணும் கலந்து தூங்கினான். குவளை புனலில் தவளை அறற்ற ஈசன் தன்னை ஏத்தின என்று காசும் பொண்ணும் கலந்து தூவியும் என்பது 11 தவளை எப்படி கத்தான் தவளை கத்து உண்மையிலே அது அரகரா தாஞ்சி தவளை அரகரா சொல்லுது மனுஷன் சொல்ல மாட்டேங்கிற தவளை அரகர 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 அப்படித்தான் சொல்லுது இல்ல தெரியுதா இல்லையா உங்களுக்கு நமக்கு மாதிரி நாவு கொடுக்கல அதனால கொஞ்சம் மாற்றம் தெரிய அவ்வளவு ஆனா உண்மையில அது அரகர அரகரான்னு தவளை அதுக்கு மேல என்ன பலாதிதயம் எள்ளு காய்ஞ்சாம் கோயில் வளாகத்துல நல்லெண்ணெய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு எள்ளு காய்ச்சிருக்கு அந்த எள்ள ஒருத்தன் வந்தவன் சுத்திட்டு வந்தவன் ஒரு தள்ளி வாயில போட்டான் எள்ளு எள்ள எண்ணெய் ஆட்டி சாமிக்கு அபிஷேகத்துக்காக கொடுக்கறதுக்கு விளக்குக்காக காய வச்சிருக்க அதை எள்ளி வாயில போட்டான். அதே காவல்காரன் பிடிச்சு கொண்டு போய் ராசா கிட்ட விட்டேன் எள்ளு அழித்துனுட்டான் வரவண வாடி நீ எப்படி சுவாமிக்கு கைங்கையத்துக்காக வச்சிருக்கிற எள்ள எப்படி எள்ளி வாயில போடலாம்னு கேட்டார் ராஜா வரவண வாட்டி. அவன் சொன்னானா எள்ளு தின்னா கடன் கட்டி ஆகணும் எள்ளு கடை என்ன கடைன்னு சொல்லுவாங்க அதை தின்னா அடுத்தாப்புல இந்த கடன் கட்டுறதுக்காக பிறப்பு இந்த திருவிடமுருதூர்ல கிடைக்கும் சாமிக்கு துண்டு செய்யலாம்னு நான் எள்ளு அள்ளி தின்னேனா அப்படின்னு அந்த எச்சில் இல்ல எனக்கு கொஞ்சம் கூடாலும் வாங்கி வாயில போட்டான். கல்யாணம் பண்ணி மனைவி கையை பிடிச்சுக்கிட்டு மணவரையை சுத்தி வந்தான். மணவரையை சுத்தி வந்தபோது இப்படி திரும்பி பார்த்தான மனைவிய இப்போ அழகா இருக்கு ராஜா அவன் பொண்ணு பூடி இருக்கான பொண்ணு அவ்வளவு லட்சணமா அழகா இருந்தாலும் திரும்பி பார்த்தானா ரொம்ப அழகா இருந்தான். அந்த அழகா ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணு பொருள் சாமிக்கு தானே ஆகும் அப்படின்னு அப்படியே சுத்திக்கிட்டு வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன் உள்ளுக்கு சாமிய வேணா மகாலிங்க சுவாமிய பெருமானே இந்த பெண்ணை நீ ஏற்றுக்கொண்டு வரும் மனவரை சுத்தி வந்தவனப்பா கோயில் உடனே அந்த பெண்ணை சிவலிங்கம் தனக்குள்ளே மறைத்து கொண்டது கை மாத்திரம் வெளியில தெரிஞ்சுதான். அத சாமிய வேண்டி நானா நான் தொட்ட கையின்னு சொல்லி மறைத்து கொள்ளாம இருக்கிறியா சாமி நானா அத கையை மறைச்சுக்கிட்டாரா அப்படி பத்திங்க சும்மா சாதாரணம் இல்ல புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவர்னு பாராட்டாரு பட்டினத்தார். இவருடைய பணி பா அத பாராட்டுகிறவர் 11 பட்டினத்தார். அவரு சொல்லல நான் செஞ்சேன் அவரு சொல்லல நல்ல வழங்குத பட்டினத்தாரு பாராட்டு. அப்படிப்பட்ட பத்தி இந்த பத்தி ஏதாவது அளவு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட பத்தியுடையவனாகி வரவண பாண்டி இருந்து பணி செய்ததும் பிரமகத்தி தோசை நீங்கியதும் இன்னும் எத்தனை எத்தனையோ பெருமகளை உடையதுமாய் இருப்பது அந்த திருவிடமுருகன் சுவாமிக்கு மகாலிங்கம்னே லிங்கம்ங்கிறது மகாலிங்கம்னு என்கின்ற ஒரு சிறப்பு பெயராலே பிறந்தது. அப்படி இடைமருதுறையும் எந்தாய் போற்று இடைமருதல் இருக்கிற எமக்கு தந்தையே வணக்கம். சடையடை கங்கை தனித்தாய் போற்று. கங்கை என்பது சாதாரணமானதல்ல அது எவ்வளவு தூரத்தில் இருந்து வருதுன்னு சொல்ல முடியுமா? மேல இருந்து வந்தது 5 பத்து மைலா 100 200 1000 அளவு சொல்லு. எத்தனை முகமா வந்தா தெரியுமா? 1000 முகமாக வந்தான். மலை மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ சலமுகத்தால் அவன் ஜடையில் பாயும் அது என்னேடி அப்படின்னா ஒரு அடுத்த ஒண்ணு பதில் சொல்றான். சலமுகத்தால் அவன் ஜடையில் பாய்ந்திலே சரணி எல்லாம் முகத்தே புக பாய்ந்து பெருங்கேடாம் என்பது திருச்சாளர். அதனாலே அப்படி 1000 முகமாக வந்த கங்கையை என்ன பண்ணான் சுவாமி தெரியுமா? அருகம்புல்லுமுனியில பனி இருந்தா எப்படி இருக்கும் அது போல அடக்கி கொண்டான். அருகம்புல்லுமுனியில பனி இருக்கும்போது பாத்திருக்கீங்களா அப்படி முத்து போறது அது போல தன்னுடைய ஒரு ரோமத்திலே அந்த கங்கையை அடக்கி கொண்டான். வெள்ளந்தாள் விரிசடையாய் ஆர்த்த கங்கை அடக்கும் வாட்பு சடையடை கங்கை அதனால அவனுடைய ஆற்றல் வளர்ந்து நீர்மலி வேணியன் நிலவுலாவிய நீர்மலி சடையடை கங்கை தரித்தாய் ஊற்றி